நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய கேள்விகளுக்கு விடையளிக்க முனைவர் க. மணி அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், நீங்க அடுப்படி அப்படிங்கறதுனால அடுப்படியிலேயே ஒரு கேள்வி. இப்ப எல்பிஜி சிலிண்டர் பாத்தீங்கன்னா சப்சிடைஸ்டு ரேட்ல சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்பிஜி சிலிண்டர்ல அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் நமக்கு வந்து நுகரக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஒரு பேட் பவுல் ஸ்மெல்லிங் கூட சொல்லலாம். அதுல என்ன கலந்திருக்குது? ஆக்சுவலா எல்பிஜி அப்படிங்கறது வந்து லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் தான். வெளியே வரும்போது அது ஆவியா வருது. அதுல என்ன கலந்திருக்கிறாங்க? கலந்திருக்க போய் தான் அந்த ஸ்மெல் வருதா? அதை பத்திலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னும் போது அது கேஸ் தான். அதனுடைய இயல்பான நிலை அது வந்து வாயு நிலை. இருந்தாலும் நமக்கு சிலிண்டர்ல வந்து வாயுவா வைக்காம திரவமா தான் உள்ள வச்சிருக்காங்க. குளிக்கு பார்த்தா தெரியும் அதுல இருக்கும். இப்ப திரவமா இருந்தாலும் அதனுடைய இயல்பானது வாயு நிலைங்கிறதுனால எப்ப அது வந்து வாயுவாகிறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கு. இந்த சாதாரண வெப்பநிலை 30 டிகிரி நம்முடைய பகல் நேரத்தை வெளிச்சத்துக்கே இந்த வெப்பத்துக்கே அது வாயுவாக துடிக்குது. இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை லிக்விட் ஆக்கி அதனுடைய திமிரை அடக்கி உள்ள வந்து நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அது வந்து புஷ்ன்னு வெளிவரதுக்கு எப்போ தயாரா காத்திருக்கிறது. இந்த எல்பிஜிங்கிறதுல என்ன சார் இருக்குது அந்த கேஸ்ல? பெட்ரோலியம்ங்கிறீங்களே அப்படின்னு. இந்த பெட்ரோல், கெரசின், மீத்தேன், ஈத்தேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ரொம்ப குட்டி குழந்தை மீத்தேன், அதோட 2 வயசு பெரிய குழந்தை ஒன்று இருக்குது, அது பியூட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் 5 வயசு குழந்தை வந்து பென்டேன்னு சொல்லுவாங்க. 6 வயசு குழந்தை ஒன்று இருக்கு, அது ஹெக்ஸேன். என்ன வித்தியாசம்னா அந்த மூலக்கூறு வந்து ஒன்னுக்கு ஒன்று கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அப்ப ரொம்ப குழந்தையா இருக்கக்கூடிய அந்த 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு சொல்லக்கூடிய அந்த பியூட்டேன், புரோபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாயு நிலையில தான் எப்பவுமே இருக்க விரும்பும். அதை அழுத்தி பிடிச்சி நசுக்குனாதான் திரவமா மாறும். சரி, அது ரொம்ப கஷ்டம். இந்த பென்டேன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரெண்டும் கெட்டாங்க, வாயுவாகவும் இருக்கும் திரவமாக இருக்கும். கொஞ்சம் அழுத்தினா திரவமாயிடும். அப்படிப்பட்ட பொருளை தான் நம்ம வந்து இந்த எல்பிஜி சிலிண்டர்ல நம்ம நிரப்பி வச்சிருக்காங்க. பெட்ரோல் பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்டேன், 8 வயசான குழந்தை, அது 8 கறி இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசு, அது திரவமாவே இருக்கும். இன்னும் டீசல் எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பெருசா போயிடும். இன்னும் பெருசாக்குன்னா என்ன பண்ணுவீங்க? தேங்காய் எண்ணெய் ஆயிடும், கடல் எண்ணெய், நெல்லெண்ணெய் அப்படின்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மையில பார்த்தோம்னு சொன்னா இந்த டீசலினுடைய மிகப்பெரிய ஒரு குழந்தை, வயசான வயோதிகன்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்களை உடச்சா என்ன ஆகும்னா குழந்தைகளா மாறிடுவாங்க, குட்டி குட்டியா 2, 3, 4 பிரிச்சிடலாம். அப்படி போது கிராக்கிங்னு பேர். இப்படி நீண்ட எண்ணெயை கூட நம்ம பயோடீசல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாட்ரஃபால் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த இலைகளிலேருந்து எடுக்கிறாங்க, கொட்டையிலேருந்து எடுத்தாங்க, விளக்கெண்ணெய் மாதிரி. விளக்கெண்ணெயை நம்ம வந்து நீர்த்து அதை உடைத்து நான் வாயுவாக மாத்திடலாம். மாத்தும் போது எரிபொருளாக இருக்கும், அதுதான் பயோடீசல் சொல்றாங்க. இந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலியத்துக்கு இயல்பான ஒரு வாசனை இல்லாதனால, ஆனா பத்தி எரிக்கிறதுல வந்து ஆபத்து மிக்கது. சின்ன தீப்பொறி இருந்தாலும் இது வந்து பத்திக்கும். அந்த ஒரு அறையில வந்து எல்பிஜி கேஸ் நிறைஞ்சிருந்துன்னு வச்சுங்க, ரொம்ப குறைவா தான் இருந்தாலும் கூட தெரியாம யாராவது சுவிட்ச் போட்டாங்கன்னா அந்த ஸ்பார்க்கு கூட, அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற ஸ்பார்க்கு கூட அது பத்த வச்சிடும். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். சார், வாசனையே இல்லையா, அது ரூம்ல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியாதே? அதுக்காக வேண்டிதான் குடும்பஸ்தர்களுக்கு, பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு லீக்காக தான் தெரிந்து கொள்வதற்கு வாசனையே இல்லாத அந்த எல்பிஜிக்கு ஒரு வாசனை கொடுக்குறாங்க. அதுக்கு 1 சொட்டு 2 சொட்டு இந்த மெர்கப்டான் அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்குதுங்க. அது ஒரு கந்தகமான ஒரு பொருளால் ஆகப்பட்டது, சல்ஃபைடு, கந்தக சல்ஃபைடு அந்த பொருள். அது மெர்கப்டான் பேரு, ஒரு அங்கக மூலக்கூறு. அது போட்டோம்னா பயங்கர துர்நாற்றம், தெரியாதனமா யார் மேலேயாவது ஒரே ஒரு சொட்டு போட்டோம்னாக்கா 1 மாசத்துக்கு அந்த நாத்தம் போகாது, அவர் என்னதான் குளிச்சாலும் போகாது. அந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் மிகுந்த சென்ட், சென்ட்லேயே வந்து எதிர்நிலை. அந்த பொருளை வந்து 1 சொட்டு இந்த எல்பிஜி சிலிண்டர்லயே கலந்து கொடுத்துறாங்க. அதனால எப்போவாது உங்களுக்கு வீட்டில் லீக் ஆச்சுன்னா அந்த துர்நாற்றம் வச்சு கண்டுபிடிச்சலாம். துர்நாற்றம் கொடுக்கறது ஒரு வகை நல்லது, உடனடியாக எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க, என்ன நாத்த நாத்தம்னு. ஆனா அதுவே வந்து வாசனையா இருந்தாக்கா யாரோ சென்ட் போட்டிருக்காங்க போலது கூட மறந்துடுவாங்க. அதனால அது ஒரு கேஸ் லீக் ஆகுதுன்னு தெரியாம போயிடும். ஒரு மல்லிகைப்பூ சென்ட் போட்டிருக்கலாம், சந்தன சென்ட் கூட போட்டிருக்கலாம், ஆனா உதாசீனம் செய்து விடுவார்கள். அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ரிப்பல்ஷன் ஆபத்து காட்டுவதற்காக இந்த துர்நாற்றமிக்க ஒரு பொருளை கலக்கிறாங்க.
நல்லா சொன்னீங்க சார். அப்புறம் சமையலறையில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து நெய், கீ. வயசானவங்கனாலும் சரி, நோயுற்றவங்கனாலும் சரி, அந்த நெய் போட்டு பருப்பு சாப்பாடோ சாம்பார் சாப்பாடோ சாப்பிட்டு வந்தா அது ஒரு சுகமே பாத்தீங்கன்னா தனிதான். கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு கூட நெய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, ஆனா அதை சேர்த்து சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட் கூட அது கொடுக்கும், பிளேவர் கொடுக்கும். குழந்தை உண்டானவங்களை கூட நெய் அதிகமா சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து புத்திசாலி ஆறதுக்கு நெய் உதவுது அப்படின்னு கூட சொல்றாங்க. கீ ரோஸ்ட் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா. அந்த நெய்யிலே பாத்தீங்கன்னா பசு நெய், எருமை நெய்னு ரெண்டு வகையா இருக்குது. உண்மையிலே நெய் எடுத்துக்கலாமா? அதுலயும் கூட இப்ப கலப்படம் வந்துருச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன், அதை பத்தி சொல்லுங்களேன் சார்.
நெய் வந்து இப்போ டாக்டர்கள்லாம் அப்படியே பயமுறுத்தி வச்சிருக்காங்க, ஆபத்தானது, கொலஸ்ட்ரால், இதயத்தை நிறுத்திடும், ரத்த ஓட்டத்தை. உண்மையிலே ரத்த ஓட்டத்தில் நிறுத்தக்கூடிய அந்த அடைப்பாகின்ற கொலஸ்ட்ரால் எல்லாம் உண்டாக்குவதற்கு காரணமே போதுமான நெய் உடம்புல இல்லாததுனாலதான். நம்ம மெட்டபாலிசமே தப்பு தப்பா வேலை செய்யறது காரணமே நமக்கு சின்ன வயசுல இருந்து நெய்யை வந்து ஒரு நிராகரித்து வரும். அது விஞ்ஞானம் சரியாக நிரூபிக்கவே இல்லை, நெய் தான் இதுக்கெல்லாம் காரணமானு இன்னும் நம்புறாங்க. இது ஆயில் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆயில்ல நீங்க கொலஸ்ட்ரால் உண்டாகலாம், அது வந்து ரத்தத்தில் வரலாம், ஆனா நெய் செய்துதான்றது இது வரைக்கும் கரெக்டா யாருமே அதை நிரூபிக்கவே இல்லை. நம்ம நாட்டு பாரத நாட்டு பண்பாட்டில் நெய் இது வந்து வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு பொருள். பசு வந்து இரண்டாம் தாயின்னு சொல்றோம் எல்லாருக்கும். அதனுடைய பொருள்ல இருக்கக்கூடிய பால், அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் மோர், அப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய். நெய் உண்டாக்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வெண்ணெயை கூட நவநீதம் சொல்லுவாங்க. புத்தம் புதிதாக எடுத்த அந்த வெண்ணெய்க்கு வந்து நவநீதம் பேர். மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு சாதனத்து கூட கைவல்லிய நவநீதம்னு சொல்லுவாங்க. மோட்சத்தை அடைவதை வந்து வெண்ணெய்க்கு சமமா சொல்றாங்க. அப்படி ஞானத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது, உடலுக்கு தரக்கூடிய உன்னதமான பொருள் வந்து வெண்ணையும் நெய்யுமா இருக்குது. அந்த காலத்துல வந்து நெய் இல்லாம ஒரு பதார்த்தமே கிடையாது. உண்மையை நெய் சாப்பிடும்பொழுது உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும். ஏசி ரூம்ல உட்கார்ந்த மாதிரி உங்க உடம்பு வந்து குளிர்ச்சியை கிடைக்கும். அப்புறம் உடல் அது ஒரு நல்ல ஒரு லூப்ரிகன்ட், உடம்புல எல்லா இடத்துலயும் பாய்ந்த ரத்தத்தில் கொடுத்து ஒவ்வொரு செல்லுக்கும் அது கொடுக்குது. ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ ஆரோக்கியமாக யுவன் யுவதியாக கடைசி நாள் வரைக்கும் வாழ்வதற்கு வேண்டிய ஹார்மோன் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இந்த நெய்யிலேயே தான் உண்டாகுது. இதை நம்ம சரியா நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஸ்டீராய்ட் டிஃபிஷியன்சி வந்து அதனால தான் நிறைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் காரணமா இருக்குது. மூளையில வந்து பெரும்பகுதி கொழுப்பு தான். மூளையை கெட்டவனே மூளையே இல்லாதவனா அப்படின்னாக்கா அவனுக்கு நெய் கொடுக்கறது நல்லதுங்க, மந்தம் ஆகும் நினைக்க வேண்டாம். என்ன ஒரு ஜாக்கிரதையா சொல்றாங்க, நம்முடைய பண்பாட்டில் சொல்றாங்க, மோரை பெருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மோரை கெட்டியா தயிரா சாப்பிடாம நல்லா நீர்த்து பண்ணி சாப்பிடணும். அப்பதான் அதில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் பவர் நமக்கு அதிகமாகும். மைசீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்கிரம் ஜீரணமாகின்ற அளவுக்கு அந்த பொருட்களை வந்து நுட்பமாக மாறும். எவ்வளவுக்குள்ள நுட்பம் பண்றோமோ அந்த அளவுக்கு ஜீரணம் அதிகமாகும். அது பருமையாக இருந்து கெட்டியா இருந்ததுன்னா ஜீரணம் ரொம்ப ஸ்லோவாகும். அதே மாதிரி நெய் வந்து கெட்டியாகி இருக்கிறத விட அது நீர்த்து நல்லா சூடு பண்ணி எண்ணெயாக இருக்கின்ற நிலையில பார்த்தோம்னா அது அந்த அன்னத்தில் அது கலந்து எல்லா பக்கம் சமமாக பரவி இருக்கும், உடனடியாக ஜீரணம் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கணும்னால அவங்க உருக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாக்கிரதை உணர்வு மட்டும் நம்மகிட்ட தான் நெய்யிலேருந்து நமக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. இந்த நெய்யிலேயே பசு நெய்ங்கிறாங்க, அப்புறம் எருமை நெய்ங்கிறாங்க. பசு நெய் தான் எப்பவுமே நல்லதுங்க. யாக குண்டத்திலையும் பசு நெய் தான் போடுவாங்க, எப்பவுமே இந்த எருமை மாட்டு நெய்யை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சப்ஸ்டிடியூட்டாக அதை பயன்படுத்திடலாம், பதார்த்தங்களை பத்தலை அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தலாம். ஆனா ஆரோக்கியத்துன்னு எடுத்துட்டா பசு நெய் தான் முக்கியம். அது என்ன சார், நெய்களில என்ன முக்கியம்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்பிஜி கேஸை பத்தி பேசும்பொழுது சொன்னோம், அது நீரை நிறமாக போகும்பொழுது அது வந்து ஒரு லாங் செயின் ஃபேட்டி ஆசிடா மாறுது. அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறைய அன்சாச்சுரேட்டட் கண்டிஷன் இருக்கக்கூடியது இந்த பசு நெய். இப்போ ஆனா அந்த எருமை மாட்டு நெய்யில பாத்தீங்கன்னா சாச்சுரேஷன் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பசு நெய் விட தரம் குறைந்ததாக எடுத்துக்கலாம். ஆனா அதுவும் மோசம் நம்ம சொல்ல முடியாது, அதுவும் பால் பொருளுங்கிறதுனால. அடல்ட்ரேஷன் பத்தியும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கேதான் அடல்ட்ரேஷன் பண்றதுக்கு நிறைய பேர் தயாராகிறாங்க. சாதாரண கிரவுண்ட் நட்ல இருக்கக்கூடிய எண்ணெயை கூட நம்ம நெய்யா மாத்திரலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அது சொலிடிபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அது ஹைட்ரஜனை நம்ம சேர்க்கும் பொழுது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி வந்து சாச்சுரேட்டடா மாறும். பூரிதமற்ற ஒரு பொருளை வந்து பூரிதமாக மாற்றும்போது அது கெட்டியாக மாறிடும், திரவ நிலையிலிருந்து கெட்டி நிலை மாறும். இப்ப சாதாரண எண்ணெயை கூட நாம வந்து நெய்யாக நம்ம மாற்றுவதற்கு இந்த விஞ்ஞானம் துணை செய்வதனால அடல்ட்ரேஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா போதும், நெய்யை நம்ம வாழ்க்கைக்கு உற்ற துணைவனாக குழந்தை முதல் வயதோதிகள் வரைக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க.
ஆக பயம் இல்லாம நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.